SBS தமிழ்.
என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே,
இப்படி தனது காந்த குரலால் பல லட்சக்கணக்கான இளைஞர்களை கட்டி போட்ட குரலின் சொந்தக்காரர் திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் தலைவர் கருணாநிதி அவர்கள். கருணாநிதி அவர்கள் ஒரு இலக்கியவாதி, தமிழறிஞர், திரைப்பட வசனகர்த்தா என்றெல்லாம் அடுக்குவதை விட கருணாநிதி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட மாபெரும் ஆளுமை என்று ஒற்றை வரியில் கூறிவிடலாம். ஆனாலும் பெரும் ஆளுமையான கருணாநிதி அவர்கள் தனது அனைத்து திறமைகளையும் தான் கொண்டிருந்த அரசியல் முன்னெடுப்புகளுக்கே பயன்படுத்தினார். அனைத்திலுமே அரசியல் செய்யும் வல்லமை படைத்த கருணாநிதி அவர்களை அரசியல்வாதி எனும் ஒரே ஒரு ஆளுமைக்குள் அடக்கிவிடலாம் என்கிறார் பெரியாரியல் பேசும் வே மதிமாறன் அவர்கள்.
அப்ப அரசியல் கொண்டோட்டம் சிறுதானா இருக்கும் போதே 10-12 வயசுலாம் அவர் வந்து பெரியாருடைய தாக்கம் அவருக்கு வருது. அந்த பெரியாரியல் கண்ணோட்டம் கலைஞர்கிட்ட வந்ததுக்கு பிற்பாடு அவர் கற்றுக்கொண்ட மொழியை அந்த கண்ணோட்டத்தோட பாக்குறாரு. அதனாலதான் ராமாயணம் இது போன்ற விஷயங்களுக்கு எதிரான கண்ணோட்டமும், இந்த மாதிரியான சைவ சமயத்துக்கு எதிரான கண்ணோட்டமும், தமிழுக்குள்ளார தமிழ் அடையாளம்னு தேடி நிறுவ முடிஞ்சது காரணம் அதுதான் அவர் முக்கியமான காரணம். அதுல குறிப்பா அவர் மொழியை எதுக்கு பயன்படுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா மொழி சிறப்பானது மொழி சிறப்பானது மொழி சிறப்பானதுன்னு சும்மா பழமைவாதமா பேசிக்கிட்டு ஒரு கற்பனைவாதமா இல்லாம அந்த மொழியை அவர் கதை எழுதுவாரு, கவிதை எழுதுவாரு, கட்டுரை எழுதுவாரு, சுத்தமா இலக்கியம் பேசுவார், எல்லாம் பேசுவாரு. இதெல்லாம் எதற்காக தன் மொழியை பயன்படுத்தினார்னா, தான் கொண்ட அரசியல் கருத்துக்களை பிரச்சாரம் செய்வதற்கு பயன்படுத்தினார். அதான் மற்ற தமிழர்களுக்கும் கலைஞருக்கும் உள்ள வித்தியாசம். அவர் ஒரு தலைவராகவே பரிணமிப்பதுக்கு காரணம் என்னன்னா, அவர் மொழியை தன் அரசியல் கண்ணோட்டத்தோடு எங்க பேசினாலும் தமிழன் அப்படின்னு ஆரம்பிச்சு மேடைகள்ல பேச ஆரம்பிப்பாரு. அப்ப இந்த கண்ணோட்டம் தான் அவரோட ஆரம்பத்துல மொழியை வந்து அரசியலோடு பார்த்து கண்ணோட்டம் தான் அது வளர்ந்துருக்குது. சரியா சொல்லணும்னா, மொழி உணர்வு தமிழன்னா மொழி உணர்வு இருக்கணும், அதுக்கப்புறம் அவனுக்கு அரசியல் கண்ணோட்டம் என்பதை தன் வாழ்வியலாகவே கலைஞர் செஞ்சிருக்கிறாரு.
தான் போட்டியிட்ட எல்லா தேர்தலிலும் வெற்றி பெற்ற ஒரே நபர் எனும் பெரும் சாதனையை நிகழ்த்தியவர் அரசியல்வாதி கருணாநிதி. இதுவரை 13 சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டிருக்கும் கருணாநிதி இதுவரை ஒரு தேர்தலில் கூட தோல்வியடைந்தவர் அல்ல. மட்டுமல்ல, திமுக எனும் ஒரு ஜனநாயக கட்சியின் தலைவராக தொடர்ந்து 50 பதவி வகித்தவர். 33 வயதில் முதன் முதலாக சட்டமன்ற உறுப்பினரான கருணாநிதி திமுகவின் சட்டமன்ற கட்சியின் கொறடா, எதிர்க்கட்சி துணைத் தலைவர், பொதுப்பணித்துறை அமைச்சர் என்று மிக குறுகிய காலத்தில், அதாவது 12 தனது 45 வயதில் முதலமைச்சராக பதவியேற்று அரசியலில் உச்சம் தொட்டவர். ஆனால் எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து மந்திர சொல்லின் எழுச்சி கோபுரத்தில் இருந்த கருணாநிதியை தரைக்கு இழுத்து வந்தது. 1977 முதலமைச்சர் பதவியை இழந்த கருணாநிதியால் 1987 எம்ஜிஆர் இறக்கும் வரை, அதாவது 10 ஆட்சி கட்டிலில் அவரால் அமர இயலவில்லை. எம்ஜிஆர் மறைந்தார், மீண்டும் ஆட்சி காற்று கருணாநிதி பக்கம் வீச துவங்கியது. எம்ஜிஆரின் மறைவை தொடர்ந்து அதிமுக கட்சி இரண்டாக உடைந்து ஜெயலலிதா அணி ஜானகி அணி என்றான பின்னர் கருணாநிதியின் அடுத்த வெற்றி சுற்று துவங்கியது. ஆனாலும் ராஜீவ்காந்தியின் மரணத்தினால் ஏற்பட்ட அனுதாப அலையினால் மீண்டும் கருணாநிதி ஆட்சியை இழந்தார். அதன் பின்னர் தமிழக அரசியல் களமும் தேர்தல்களின் வெற்றி தோல்விகளும் ஜெயலலிதா கருணாநிதி எனும் இரு அரசியல் ஆளுமைகளையே சுற்றி வந்தன. கருணாநிதி தலைவராக இருந்த திமுகவில் எம்ஜிஆரால் முதன்முறையும், பின்னர் வைகோவால் 2 திமுக பெரும் பிளவை சந்தித்தது. அப்படி சந்தித்த போதும் திமுக எனும் கட்சியை தன் பக்கமே வைத்து கொண்டதும், அந்த கட்சியின் அடுத்த தலைவராக தனது மகன் ஸ்டாலின் மாற வேண்டி களத்தை ஏற்படுத்தி தந்ததும் அவரின் சாதுரியங்கள். அடைந்தால் தனிநாடு, இல்லையேல் சுடுகாடு என்று கொள்கை முழக்கம் செய்த திராவிட தலைவர்கள் பின்னாளில் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று சுருக்கி கொண்டதில் கருணாநிதிக்கு பெரும் பங்குண்டு என்று விமர்சிக்கிறார் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் தலைமை குழு உறுப்பினரும் உரிமை தமிழ் தேசம் எனும் இதழின் ஆசிரியருமான தியாகு அவர்கள். பதவி என்பது மேல் துண்டு போல, கொள்கைக்காக அதை தூக்கி எறிய வேண்டுமென்றார் அண்ணா. ஆனால் அண்ணா மறைந்த பின்னர் பதவி எனும் மேல் துண்டுக்காக வேட்டியை இழந்த கதைதான் கருணாநிதியின் கதை என்கிறார் தியாகு.
கலைஞருக்கு வழிகாட்டி எம்ஜிஆர் தான், ஜெயலலிதா வந்த பிறகு ஜெயலலிதா தான். ஏன்னா அவங்க காங்கிரஸோட சேர்ந்தா இவர் அவங்களை தள்ளி விட்டுட்டு தாம்பி காங்கிரஸோட சேர நினைப்பார். ஜெயலலிதா பாஜகவோட சேர்ந்தா ஜெயலலிதாவை எப்படி விலக்கிட்டு நம்ம போய் சேரலாம்னு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து பாஜகவோட போய் கூட்டு சேருவார். இதுல ஒரு கொள்கை வரம்பே கிடையாது. எங்க எம்ஜிஆர்லயும் அங்க நான் இருப்பேன், எங்க ஜெயலலிதாலயும் அங்க நான் இருப்பேன். அப்ப இந்த விடுதலை நோக்கமும் போச்சு, சுயாட்சிங்கிற நோக்கமும் போச்சு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, பல நல்ல காரியங்களை கலைஞரும் திமுக தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிறார்கள், அதெல்லாம் மறுப்பே இல்லை. இதே அளவுகோல் படி காமராஜரும் செய்திருக்கிறார், எம்ஜிஆரும் செய்திருக்கிறார், ஜெயலலிதாவும் செய்திருக்கிறார். அப்ப இப்ப எல்லோரும் செய்திருக்கிறார்கள்னா இவரை தனி சிறப்பா அதை காட்டக்கூடியது என்ன இருக்கு? என்னுடைய கேள்வி, சீர்திருத்தங்களை யார் சிறப்பா செய்தீர்கள் இல்லை என்பதல்ல. சில சீர்திருத்தங்கள் தமிழ்நாட்டில் நல்லா நடந்திருக்கு. இந்தியாவிலே அதிகமான அரசு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. குழந்தை பிறக்கும் போது இறக்குற விகிதம் தமிழ்நாட்டில் தான் மிக குறைவு. ஏன்னா அந்த அளவுக்கு கிராமப்புற மறைக்குமான நல்ல மருத்துவ வசதிகள் பெருகியிருக்கு. ஒரு இன்டெகிரேட்டட் மெடிக்கல் சிஸ்டம் தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கு. அதை கெடுக்க தான் இன்னைக்கு இந்திய அரசு நீட்டெல்லாம் கொண்டுட்டு வரான். எல்லாம் சரி, ஆனால் என்னுடைய கேள்வி என்ன, ஒரு அரசியல் இயக்கம்ங்கிறது எதுக்காக? நோக்கம் ஒரு குறிக்கோளை அடைவதற்காக. அந்த குறிக்கோளை நோக்கிய பயணத்தில் எங்க இருக்கிறீங்கன்னா, குறிக்கோளையே தவற விட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த குறிக்கோளை பற்றி நினைவுபடுத்தினாலே உங்களுக்கு கோபம் வருது. அதான் இப்ப உண்மையான நம்ம. அதனால அந்த அடிப்படையில் நான் என்ன சொல்றேன், கலைஞருடைய அந்த நீண்ட அரசியல் பயணம் என்பது இலக்கு தவறிய பயணம் தான்.
ஈழ பிரச்சனைகள் முள்ளிவாய்க்கால் இறுதி வேளையில் அவர் நடத்திய உண்ணாவிரதம், காவிரி நதிநீர் சிக்கலை தீர்க்க நடுவர் மன்றம் வேண்டும் என்று கோரி திமுக அரசே வழக்கு தொடர்ந்து, பின்னர் இந்திரா காந்தியின் வாக்குறுதியை நம்பி அந்த வழக்கை திரும்ப பெற்றது, கச்சத்தீவை தாரை வார்த்தபோது அதை கடுமையாக எதிர்த்த அதே வேளையில் கச்சத்தீவை மீட்க உச்சநீதிமன்றத்தில் எந்தவொரு வழக்கையும் போடாமல் விட்டது, எமர்ஜென்சி கசப்புக்களை எல்லாம் விழுங்கிக் கொண்டு எந்த இந்திரா காந்தியை எதிர்த்து ஆட்சியை இழந்தாரோ அதே இந்திரா காந்தியுடன் கூட்டணி அமைத்தது, பண்டாரம் பரதேசி என்று அவரே விமர்சனம் செய்த பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்தது என்று, கருணாநிதியினும் அரசியல்வாதியின் கொள்கை சறுக்கல்கள் ஏராளம் உண்டு என்று அவரின் விமர்சகர்கள் கூறுகின்றார்கள். சமூக நீதி காப்பதிலும் ஏழை எளிய மக்களின் சமூக மேம்பாட்டிலும் அவர் காட்டிய அக்கறை பெரும் பாராட்டலுக்கு உரியவை. தான் எதை நம்பினாரோ அந்த கொள்கைகளை முதலில் திரைப்படத்திலும் பின்னர் அந்த கொள்கைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க தனது பதவியையும் சாதுரியமாக பயன்படுத்திக் கொண்டவர் கருணாநிதி.
இத்தனை குற்றங்களுக்கும் காரணம் யார்? யார் யார் காரணம்? கல்யாணியை கஞ்சிக்கு வழி இல்லாதவளாக அலையவிட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா அல்லது விதியை சொல்லி வயிறு வளர்க்கு வீணர்கள் குற்றமா? பணம் பறிக்கும் கொள்ளை கூட்டத்தை வளரவிட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வரவழைத்த வஞ்சகர்களின் குற்றமா? கடவுள் பெயரால் காமலியிலே நடத்தும் போலி பூசாரிகளை நாட்டிலே நடமாடவிட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா அல்லது கடவுள் பெயரை சொல்லி காலக்ஷேபம் நடத்தும் கயவர்கள் குற்றமா? இந்த குற்றங்கள் களையப்படுவரை குணசேகரன்களும் கல்யாணிகளும் குறைய போவதில்லை. இதுதான் எங்கள் வாழ்க்கையேட்டில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம்.
இதையே மதிமாறன் இப்படி விவரிக்கிறார்.
ஆட்சிக்கு வந்தபோது அந்த ஆட்சியில் அவர் வந்து குறிப்பா பராசக்தியில் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அவர் செய்தாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவிலே பிச்சைக்காரர்களை மரியாதையா காமிச்சது பராசக்தி தான். அதுல பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு திட்டம்னு ஒண்ணு சங்கத்தை ஆரம்பிக்கிறார். அந்த படத்துல அது ஆட்சியை தந்த உடனே பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறார். இவர் அந்த படத்துல பேசின பல விஷயங்களை, கை ரிக்ஷா இழுக்கிறது, சென்னைக்கு வரும்போது சென்னையோட அவலக்குரல் மோசமா இருக்குது, சென்னை பிரச்சனை கிரிட்டிக் இருக்கும் பராசக்தியில. இதுல பாத்தீங்கன்னா சென்னையில வந்து அன்னைக்கு மனிதனை உட்கார வச்சு இழுக்கிற முறை இருந்தது. அதே மாதிரி குடிசை மாற்று வாரியம், அதுல ரொம்ப சிறப்பு என்னன்னா சென்னையில் குடிசைகளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி குடிசை பகுதி மக்களுக்கு வீடு எங்க கட்டி கொடுக்கிறார், சென்னையிலிருந்து அப்புறப்படுத்தாம எந்த பக்கத்துல அந்த மக்கள் வாழ்ந்தார்களோ அங்கேயே வீடு கட்டி கொடுக்கிறாரு. அது ரொம்ப முக்கியமானது. அதை விட இன்னும் சிறப்பா அவர் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா வரலாற்றுல வந்து குறிப்பா எப்படி பூம்புகாஸ் படம் எடுக்கிறாரு, அதுல சிலப்பதிகாரம், அது வரைக்கும் ராமாயண மகாபாரதி சிறப்பா பேசிக்கிட்டு இருந்த போது கலைஞர் தான் சிலப்பதிகாரத்தை ஆல்டர்னேட்டிவா நிறுவுறாரு. அதே போல் வள்ளுவருக்கு, திருவள்ளுவருக்கு அதை கம்பரு, கம்பர் ராமாயணம், ராமாயணம் அப்படின்னு இருந்த சூழல்ல இவர் வள்ளுவர் ரீப்ளேஸ் பண்ணி வள்ளுவர் கோட்டம் நிறுவுறாரு. தமிழ் தான் முக்கியம், அது தலைவர் வள்ளுவர் தான்ங்கிற கருத்தை தீவிரமா நிறுவுறாரு கலைஞர். வள்ளுவர் கோட்டம் வைக்கிறாரு. இன்னைக்கும் தமிழ்நாட்டு அடையாளமா எது நிக்குதுன்னா தமிழ்நாடுன்னா கன்னியாகுமரியில விவேகானந்தர் பாறை தான் இருந்த போது அதை புரியடித்து எங்க இருந்து விமானத்தை நீங்க எங்க இருந்து வந்தாலும் கீழே பார்க்கும்போது தமிழர்கள் அடையாளம் திருவள்ளுவர் தான் சொல்ற மாதிரி திருவள்ளுவர் சிலையை நிறுவியிருக்கிறாரு. இதெல்லாம் அவர் செய்த சிறப்புகளா நான் கருதுறேன். கலைஞர் சாதி ரீதியாக மிக பின்தங்கிய சமூகத்திலிருந்து வந்திருக்கிறாரு. ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா சாதி அமைப்பில் வந்து மிக 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 பிற்படுத்தப்பட்ட ஒரு இசைவாளர் சமூகத்தை சேர்ந்தது முதல்வர் ஆயிருக்கிறாருங்கிறது இங்க கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அது பெரியாருக்கு கிடைத்த பெரிய வெற்றிங்கிறதுனாலதான் நாங்க கலைஞர் இன்னும் தீவிரமா ஆதரிக்கிறோம். இந்தியாவிலே அதிகமான மருத்துவ கல்லூரிகள் தமிழ்நாட்டில தான் இருக்குது. 23 மருத்துவ கல்லூரிகள் இருக்குது இந்தியாவிலேயே. அந்த 23 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில மட்டும்தான் இருக்குது. அதுல 19 மருத்துவக் கல்லூரிகளை கலைஞரே கட்டியிருக்கிறார். அரசு கல்லூரிகளா அது எவ்வளவு பெரிய சிறப்பு, அது அது ரொம்ப முக்கியமானது.
சமூகத்தில் மிகவும் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு முன்னுரிமை தருகின்ற பெரியார் நினைவு சமத்துவபுர திட்டம் கருணாநிதியின் புரட்சிகரமான திட்டங்களில் ஒன்று. மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை 31% உயர்த்தினார். மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 20% இடஒதுக்கீடு செய்தார். தலித் மக்களுக்கான ஒதுக்கீட்டை 16% இருந்து 18% உயர்த்தினார். இவை சமூக நீதி வரலாற்றில் கருணாநிதி பதித்த அழிக்க முடியாத தடங்கள் ஆகும். உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, பெண்ணுக்கு சொத்துரிமை, சமச்சீர் கல்வி திட்டம், அனைத்து சாதியினரும் திருக்கோவில்களில் அர்ச்சகராகலாம் என்ற உத்தரவு என்பன கருணாநிதி செய்த சமூக பெரும் புரட்சிகள். ஆனால் சோசியல் வெல்ஃபேர் என்று அழைக்கப்படுகின்ற சமூக நலத்திட்டங்களுக்காக அறிவு ஜீவிகளிடமிருந்து கருணாநிதி எதிர்கொண்ட விமர்சனம் கடுமையான ஒன்று என்கிறார் பத்திரிகையாளர் சமஸ்.
இந்த சமூக நலத்திட்டங்கள் என்பது தொடர்ந்து வந்து புத்திஜீவிகளால் தீர்மானிக்கக்கூடிய கருத்துக்களை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்களை கொச்சைப்படுத்தக்கூடியது, எலைட்களால் தொடர்ந்து இழிவாக பேசப்படக்கூடியது. முதலில் என்ன சொன்னார்கள், ஓட்டு அரசியல் செய்கிறார்கள் என்றார்கள். அடுத்தது இலவச அரசியல் என்று அதற்கு பெயரிட்டார்கள். கடைசியாக இதையே ஒட்டுமொத்த இந்தியாவும் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்ட போது, அதாவது காங்கிரஸும் பாஜகவும் கூட இதே விஷயங்களை கையில் எடுக்க நேர்ந்த போது வெகுஜன அரசியல் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் உள்ளபடி சமூக நல திட்டங்கள் மிக மிக அபாரமான காரியங்களை ஆற்றின. அதன் மீது அவருக்கு என்றைக்கும் ஒரு கிராமத்தில் இருந்து, ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு எளிய மனிதனுடைய பார்வையும் தொலைநோக்கும் இருந்தது. இல்லை என்றால் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி திட்டம் போன்ற ஒன்றை அவர் செயல்படுத்தி இருக்கவே முடியாது. கண்ணுக்கு சிகிச்சை அளிப்பதை கொண்டு வந்ததை சொல்லலாம். அரிசியை இன்றைக்கு எடுத்தங்கள்ட்டு இந்தியாவில வந்து இது ஒரு அபாரமான ஒரு திட்டம். அது இன்றைக்கு இந்தியாவில தமிழ்நாட்டுல வந்து எந்த ஒரு குடும்பமும் வறுமையால் சாகாது. இது எவ்வளவு அபாரமான ஒரு விஷயம், உலகத்துல இது ஒரு இடத்துல நடக்குதுங்கிறது எவ்வளவு அபாரமான ஒரு விஷயம். குடும்பத்துக்கான அரிசியை ஒரு அரசாங்கம் கொடுத்துரும். பசியால் செத்தேன் என்கிற பழி வந்து ஒரு இடத்துல இருக்காது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணாங்கிற ஒரு மனிதர் ஒரு இயக்கத்தை தொடங்குகிறார். அவர்கள் 2 கட்சிகளாக பிரிகிறார்கள், என்னமோ நடக்குது. ஆனால் 50 ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கும்போது என்ன என்றால், எந்த அரிசியின் பெயரால் எந்த பஞ்சத்தை துடைப்பேன் என்று அவர்கள் ஆட்சி அறியனில்லை என்னோ அதை சாதித்ததோடு இன்றைய வரைக்கும் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதை அவர் செய்தார். திராவிட கட்சிகள் இங்கே செய்தன. அதனுடைய முன்னோடியாக தலகர்த்தராக அண்ணாவின் தொடர்ச்சியாக திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார்.
திமுக தலைவர் கருணாநிதி மீது முன்வைக்கப்படுகின்ற மிக கடுமையான விமர்சனங்களில் ஒன்று அவரின் குடும்ப அரசியல். இதையே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இப்படி சாடினார்.
ஜனநாயக நாடுகள் அனைத்திற்கும் சென்று ஆராய்ச்சி செய்து பாருங்கள். எந்த நாட்டிலாவது தகப்பன் முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், மற்றொரு மகன் மத்திய அமைச்சர், பேரன் மத்திய அமைச்சர், மகள் நாடாளுமன்ற உறுப்பினர், மகளின் மனம் கவர்ந்தவர் மத்திய அமைச்சர் என்று ஒரே குடும்பம் ஜனநாயகத்தின் பெயரால் இத்தனை பதவிகளை ஆக்கிரமித்துக் கொண்டு அழுக்கை தின்கின்ற மீன்கள் போல அதிகாரத்தை குதறி தின்கின்ற இது போன்ற குடும்பம் ஒன்று உலகத்தின் வேறு எந்த மூலையிலாவது இருக்கிறதா?
ஜெயலலிதா போன்றே கருணாநிதி குறித்து விமர்சிக்கும் பல விமர்சகர்கள் உள்ளார்கள். அவர்களில் ஒருவர் தியாகு.
தனிப்பட்ட சில சாதனைகள், தனிப்பட்ட சில தமிழ் சார்ந்த இனம் சார்ந்த பணிகளை எல்லாம் கலைஞர் செய்திருந்தாலும், ஒரு ஒட்டுமொத்த ஓவரால் வியூ பாயிண்ட் வாழ்க்கை முழுவதையும் இணைத்து பார்க்கிற போது அவர் கடைபிடிக்கத்தக்க ஒரு உதாரணம் இல்லை. ஒரு காரணம் இந்திய அரசமைப்பு, ரெண்டாவது இன்னொன்னு சொல்ல வேண்டியது அவருடைய அந்த குடும்ப அரசியல் அமைப்புல ரொம்ப ஜனநாயகமா திமுக ஜனநாயக அமைப்புலாம் சொல்றாங்க. இப்போ உண்மையில பார்க்க போனா கலைஞர் தலைவர் ஆகிற வரைக்கும் யாருமே தலைவர் கூட, அண்ணா கூட கழகத்துக்கு தலைவர் கிடையாது, பொதுச் செயலாளர் தான். அந்த பெரியாரை விட்டு விலகி வந்த போது பெரியாருக்குன்னு அந்த இடம் எப்பயுமே காலியா இருக்கும்னு சொல்லிட்டு அண்ணா காலியா வச்சுக்கிட்டார், தலைவர் பதவி வேண்டான்ட்டு. ஆனா இப்ப இவரை தலைவரா நெடுஞ்சேனுக்கும் இவருக்குமான ஒரு பதவி போராட்டத்துல ஒரு உடன்பாடு கண்டு தன்னை தலைவராக்கி கொண்டு அவர் பொதுச் செயலாளர் ஆக்கி கொண்டார். சரி, அது கூட பரவாயில்ல, கட்சிக்காரங்க தான், அவங்களாம் தலைவர்கள் தான். ஆனா இப்ப ஒரு மூக்க அழகிரி இருந்தார். இப்ப ஸ்டாலின் வந்து நெருக்கடி நிலை காலத்துல சிறையில கொடுமைகள் அனுபவிச்சு ஒரு நாணயத்தை பத்தி எல்லாம் எழுதியிருக்கிறேன்.
அழகிரிக்கு என்ன இதுல பங்கு இருக்குல்ல, குடும்பத்துல அண்ணனுக்கு ஒரு பங்கு தம்பிக்கு ஒரு பங்கு. அவர் தென்மண்டல அமைப்பு செயலாளர்னு ஆக்கினார். கட்சியினுடைய அமைப்பு சட்டத்திலேயே தென்மண்டல அமைப்பு செயலாளர் வடமண்டல அமைப்பு செயலாளர் என்றெல்லாம் பதவி கிடையாது. அப்ப அவர் தென்மண்டல அமைப்பு செயலாளர், வடமண்டல அமைப்பு செயலாளர் யாரு? ஒருத்தரும் கிடையாது. அப்ப வெறுமனே குடும்ப சண்டையை தீர்த்து கொடுறதுக்கான பதவிகள். அதனால இந்த வகையெல்லாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமா கலைஞனுடைய பாத்திரம் என்பது, அண்ணா கழகத்தை குடும்பமா நடத்தினார், இவர் குடும்பத்தை கழகமா நடத்தினார்னுதான் சொல்லணும். இத்தனை குறைகளும் இருக்கு, இதையெல்லாம் மீறி கலைஞருடைய எழுத்தாற்றல், கலைஞருடைய ஒரு போர்க்குணம் அவருக்கு உண்டு. நெருக்கடி காலத்தில் கூட தன்னந்தனியா ஒரு துண்டறிக்கை எடுத்துட்டு போய் அண்ணா சாலை நின்று கொடி பிடிச்சிட்டு கொடுத்த கட்சிக்காரன் யாருக்கிட்ட வரவா இருக்கு இருக்கிற அந்த அஞ்சு கொண்டிருந்த ஒரு காலத்தில் கூட அப்படி அதெல்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம் நம்ம. அந்த மாதிரி சில கூறுகள், சில பிரகாசமான அம்சங்கள், ஒளிரும் அம்சங்கள் உண்ட தவிர மொத்தத்தில் வந்து ஒரு கடைபிடிக்கத்தக்க உதாரணம் அல்ல. அவர் எதன் பிரதிநிதியாக இருந்தாரோ, பதவிக்காக லட்சியத்தை கைவிடுவது, பதவிக்காக நோக்கத்தை மாற்றிக்கொள்வது, பதவிக்காக யாரோடு வேண்டுமானாலும் கூட்டு சேருவது, பகைவனை காட்டிலும் பங்காளியை மோசமான எதிரியாக கருதுவது, இந்த இத்தனையும் வகையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பின்னணி, இந்த மரபிலிருந்து உடைத்து கொண்டு வருவதுதான் தமிழக இளைஞருடைய கடமை.
ராஜாஜியில் துவங்கி காமராஜர், பக்தவச்சலம், எம்ஜிஆர், ஜானகி ராமச்சந்திரன், ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம் என்று 11 முதலமைச்சர்களின் ஆட்சி காலத்திலும், இந்தியாவின் 14 பிரதமர்களின் ஆட்சி காலத்திலும் அரசியல் செய்த ஒரே அரசியல் தலைவர் கருணாநிதி அவர்கள். அரசியலை பொறுத்தவரை கடந்த சுமார் 50 ஆண்டுகளும் அரசியல் என்பது தன்னை சுற்றியே இருந்த வகையில் பார்த்து கொண்டது கருணாநிதியின் மிகப்பெரிய சாணக்கியத்தனம் என்று பார்க்கப்படுகிறது. எனவேதான் வைகோ முதல் விஜயகாந்த் வரை மூன்றாவது அரசியல் சக்தி அல்லது மாற்று அரசியலுக்கு தமிழகத்தில் எப்போதுமே இடம் இருந்ததில்லை. மு. கருணாநிதி அவர்கள் சாதனைகளோடும் விமர்சனங்களோடும் கூடிய மாபெரும் அரசியல் ஆளுமை.
தமிழர்களே, தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுவரமாகத்தான் நிரப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன்.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறியத் தாருங்கள்.